إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. صدق الله العلي العظيم. الله إن الذي يارغلي أن بتهور رغلي الله يبينده تقوى سيده அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாளுங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாத வீடுகளும் இருக்க மாட்டாது, பேசாத மனிதர்களும் இருக்க மாட்டாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, வாசிக்கக்கூடியவர்கள் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவுதான் வாசித்தாலும் எவ்வளவுதான் பேசினாலும் அந்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை, அவர்களுடைய புத்திமதிகளை, அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டுச் சென்ற அனந்தலட்சத்தான இன்மை அறிவை, அதனுடைய ஆழத்தை எங்களால் பேசி முடிக்க முடியாது. கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்கள், வர இருக்கிற மக்கள் அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் என் புறத்திலிருந்து அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன? உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுப்புகள் உடையவர்களாகத்தான் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். நம் அனைவருக்கும் தெரியும், என்னுடைய தகப்பன் பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டும். என்னை பெற்றவர்கள், என்னை வளர்த்தவர்கள், எனக்கு பேர்நாமம் சூட்டியவர்கள், என்னை நல்ல முறையில் படிக்க வைத்தவர்கள், என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. பெற்றோருடைய நேசம், பாசம், அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும். பெற்றோருக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். இது நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எங்களுக்கு கல்வி படித்து தந்த, அறிவு சொல்லி தந்த ஆசான்கள், உஸ்தாதுமார்கள், எங்களுடைய எங்களுக்கு கல்வி சொல்லி தந்தவர்களை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். எங்களுடைய டீச்சர், எங்களுடைய மாஸ்டர் எனக்கு அறிவு சொல்லி தந்தவர்கள். இதே போலத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்பதிலிருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்க வேண்டும். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கடமைப்பாடுகள் என்ன? குர்ஆன் அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இரண்டு இருக்கிறது. அந்த ரெண்டை பற்றியும் குர்ஆன் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, கலைத்துக் கொண்டே இருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டிருக்கிறார். அந்த ரெண்டையும் செய்தால் மாத்திரம்தான் சுவர்க்கம் போக முடியும். அந்த ரெண்டை செய்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ரெண்டில் ஒன்றை அல்ல, ரெண்டையும் செய்ய வேண்டும். ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று பிணைக்க வேண்டும். ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, வாழ்க்கையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது செய்ய வேண்டிய ஒன்று தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள அன்பு எங்களுக்கு வர வேண்டும்.
அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களை நாங்கள் விரும்புகிறோம், அவர்கள் மீது நாங்கள் முஹப்பத்து வைத்திருக்கிறோம், அவர்கள் 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 எங்களுடைய உயிரை விடவும் எங்களுக்கு பொறுமதியானவர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதை விடவும் ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறான். தன்னை விடவும், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பெற்றோர்கள், தனக்கென்றிருக்கக்கூடிய அனைத்தை விடவும், என்னுடைய குடும்பத்தை விடவும் கூட என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹப்பத்துக்குரியவர்கள், எனக்கு பாசத்துக்குரியவர்கள், அவர்களுக்கு அனைத்துமே குர்பானாகட்டும், என்னுடைய வாழ்நாளையும் அந்த நபிக்காக வைக்க குர்பான் செய்ய தயாராக இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமே அந்த அளவுக்கு ஒரு அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், அந்த அளவுக்கு அன்பு கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், قل ان كان اباؤكم وابناؤكم وازواجكم وعشيرتكم الله சொல்லிக்கொண்டே போகிறார், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் நஷ்டம் வந்துவிடக் கூடாதே என்று சொல்லக்கூடிய என்று பயப்படக்கூடிய வியாபாரம், வர்த்தகம், உங்களுடைய விருப்பத்துக்குரிய வீடுகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை விடவும் அல்லாஹுடைய ரசூலை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள். சூரத்து தௌபாவுடைய ஆயத்து, குல் இன் கான ஆபாஉக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், வஅபனாஉக்கும் உங்களுடைய குழந்தைகள், சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி பயப்படக்கூடிய உங்களுடைய விருப்பத்துக்கும் நேசத்துக்கும் உரிய வீடு அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய ரசூலுடைய முஹப்பத்தை விடவும் உங்களுக்கு பாத்தியமானதாக, உங்களுக்கு முஹப்பத்துக்குரியதாக இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்கிறேன். இது முதலாவது கடமை. அன்பை கொண்டு மாத்திரம் அல்ல இன்னும் ஒன்று இருக்கிறது, அந்த அன்புடன் சேர்ந்து வரக்கூடிய ஒன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாதே, இத்திபாஉ ரசூல், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல், அவர்களுடைய வாழ்க்கையை போன்ற என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுதல், அவர்களை உலகத்துக்கு விட்டு சென்ற உலகத்திலே விட்டுவிட்டு போன அந்த அடித்துவடுகளை நாங்கள் அப்படியே ஹயாத்தாக்குவது, வழி பின்பற்றுவது. முஹப்பத் என்பது மாத்திரமல்ல, முஹப்பத்துடன் சேர்ந்து வழிபடுதல், இத்தாஉ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடக்கூடிய பண்பும் எங்களிடத்தில் வர வேண்டும். நாங்கள் நபியை பின்பற்றுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடியாக ஆக்கிக் கொண்டு விட்டோம். எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும், எப்படி வெளிவாசலுக்கு போக வேண்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துக்குரிய ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய முன்மாதிரியை மிக தெளிவாக அழகாக விட்டுவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மார்க்க தலைவர்கள் நபிமார்களை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அப்படி யாரையும் காண மாட்டீர்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமூகம் அவர்களை நபியாக ஏற்று, ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ரசூல அல்லாஹ்வுடைய புதல்வனாக ஏற்று அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்துடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அங்க சம்பூர்ணமான முன்மாதிரி கிடைக்க மாட்டார்கள். ஏன், திருமணம் முடித்தார்களா, குழந்தைகள் இருந்தார்களா, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்ததா, இவைகள் தான் சரித்திரத்தில் காண முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொண்டால் உலகத்திலே யூத சமூகம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய நபியாக எடுத்து அவர்களுடைய நபி என்பதாக சொல்லிக் கொண்டு அவர்கள் அந்த மூசாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எடுத்துக் கொண்டால் எங்களுக்கு எங்கேயிலே கிடைக்கவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப பின்னணியை பற்றி, அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய குழந்தைகள் எத்தனை பெயர், அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகள் மாத்திரமல்ல அவர்களுடைய மருமக்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வந்த மருமக்கள் எப்படி இருந்தார்கள், மருமகன் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய மாமா யாரு, எந்த குடும்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்தார்கள், அது மாத்திரமல்ல அவர்களுடைய மனைவிமார்கள் உலகத்துக்கு விட்டு சென்ற சொத்தெல்லாம் எப்படிப்பட்ட மனைவிமார்கள், எப்படிப்பட்ட பெண்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை உலகத்துக்கு ஒரு கண்ணாடியாக ஆக்கி வைத்து விட்டார். அவர்களை எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு புத்தி படிக்க முடியும், யுத்தி படிக்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதும் ஒரு கடமை, அவர்களை மீது பாசம் கொள்வதும் ஒரு கடமை, நேசிப்பதை போன்று அவர்களை பின்பற்றவும் வேண்டும். எங்களுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க, எங்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் கோபம் வந்துவிடும், சலவாத்து சொல்லவில்லை என்று சொல்லி கேள்வி எழுப்புவார்கள். அது நியாயமான ஒரு கேள்வி, கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அன்புக்குரிய சகோதரரே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு ஆயிரக்கணக்கான சுன்னத்துக்கள் அவருக்கு முன்னால் குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி பொறுப்படுத்த மாட்டார், அதை பற்றி அகட்டிக் கொள்ள மாட்டார், அதை பற்றி யோசிக்க மாட்டார். அது சுன்னத்துத்தானே, அது பரல் அல்லையே, செய்தால் நன்மை கிடைக்கும் அல்லவா, செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லையே என்று சொல்லி அதை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் பெயரை சொல்லிவிட்டு அந்த பெயருக்கு பின்னால் சலவாத்து சொல்லாவிட்டால் கோபம் வரக்கூடிய எங்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லவுடைய சுன்னத்துக்கள் குளிதோண்டி புதைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் எத்தனை பேருக்கு கோபம் வருகிறது, எத்தனை பேர் அதை யோசிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹப்பத் என்று சொன்னால் முஹப்பத்தை கொண்டு மட்டும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக மட்டும் சுவர்க்கத்துக்கு போக ஏதும் என்றிருந்தால் எங்க எல்லாரை விடவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடவும் முந்தி சுவர்க்கம் போவது அபூ தாலிபாக தந்திருப்பார். ஏன் அபூ தாலிப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 48 வருடங்கள், சுமார் 42 வருடம் நபிக்கு வயது 8 இருக்கும் பொழுது தன்னுடைய பொறுப்பை சுமந்த அபூ தாலிப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுக்கு 50 இருக்கும் பொழுதுதான் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆனால் அபூ தாலிபுக்கு நபியின் மீது அன்பு இருந்தது, நபியை விசுவாசித்தார். லா யனாமு இல்லா பிஹி, அவர் வராமல் தூங்க மாட்டார். எங்களுடைய மனைவிமார்கள் கணவன் வீட்டுக்கு வராமல் தூங்க மாட்டார்கள். வீட்டுக்கு அவர்கள் சாப்பிடாத வரையில் அபூ தாலிப் சாப்பிட மாட்டார். எங்களுடைய மனைவி மரணப்படித்தான், நாங்கள் வீட்டுக்கு போய் சேராத வரையில் அவர்கள் எவ்வளவு தான் பசி வந்தாலும் பொறுத்துக் கொள்வார்கள். என்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லக்கூடிய மனோபக்குவம் உள்ளவர்கள், அன்பு படைத்தவர்கள். அல்லாஹுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்த, அவர்களை வளர்த்த, அவர்களுடைய காரியனாக இருந்த அபூ தாலிப் அப்படித்தான் நேசித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைப்பதற்கு ரெண்டு முறை வியாபார நோக்கமாக வர்த்தகம் செய்வதற்காக வேண்டி ஒரு வியாபார கோஷ்டியுடன் சேர்ந்து அவர் சிரியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அபூ தாலிப் தனதுக்கு பக்கபலமாக இருந்தார். உதவி செய்தார்கள், மகனே நீ போய் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், யாரிடத்திலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, தன்னுடைய சொந்த காலில் எழுப்பி நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தைரியத்தையும் புத்திவதிகளையும் சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வைத்த யார், அபூ தாலிப். அடுத்த ஒரு கட்டம் தான், அபூ தாலிப் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நிகாஹ் திருமணம் 25வது வயதில் நடைபெறுகிறது. இந்த திருமணத்தில் அபூ தாலிப் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கார்டியனாக இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சிறப்புகளை பற்றி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை பற்றி அந்த சபையில் பேசியவர். ஆனால் அன்புக்குரிய சகோதரனே, அவ்வளவெல்லாம் நேசித்தார், அவ்வளவெல்லாம் உதவி செய்தார். அன்பு என்று சொன்னால் அந்த அன்பு வித்தியாசமான அன்பு. ஆனாலும் கூட அந்த நபியை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய, அவருடைய தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர் சொல்லித் தந்த மார்க்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய மார்க்கத்தை தன்னுடைய 10 ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 40 ஹிஜ்ரத்து நுபுவத்து கிடைக்கிறது, 50 தான் அபூ தாலிப் மௌத்தாகிறாரே, அந்த 10 வருடம் அபூ தாலிப் இருக்கிறாரே. ஆனால் அபூ தாலிபுக்கு ஹிதாயத்து கிடைக்கல, அவர் நபியை பின்பற்றல, அவருடைய முஹப்பத் அவருக்கு பிரயோசனம் கொடுக்கல. இதைத்தான் சொல்றாங்க குர்ஆன்ல ரெண்டு விடயம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரரே, விலகிக் கொள்ள சொல்லுகிறேன். நாங்க சொல்லுவோம் ஒரு தலை காதல் இது பிரயோசனம் கொடுக்க மாட்டாது. ஒரு தலை காதல், ஒரு பெண்ணை ஒருவர் நேசிப்பதாக இருந்தால் ஒரு பெண்ணை அவர் நேசிப்பது போன்று அந்த பெண் இவரை நேசிக்க வேண்டும், அப்பதான் சொல்லுவாங்க அது சரியாகும், அது சரியாகும். அன்புக்குரிய சகோதரே, நாங்க யோசிக்க வேண்டும். நாங்க எல்லாரும் இந்த துறையில, இந்த நாளையில, இந்த மாதத்துல எல்லாரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களை நாங்கள் அன்பு கொள்கிறோம், எங்களுடைய அனைத்தை விடவும் அவர்கள் மேலானவர்கள் என்பதாக நாங்கள் நேசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நேசிக்கிறார்களா, என்னை அவர்கள் நேசிக்கிறார்களா? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஒரு சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, 23 வருட காலம் சஹாபியாக இருந்தவர்கள். அந்த பாக்கிய ஒரு செல்வத்துக்குத்தான் கிடைத்தது. 23 வருட காலம் சஹாபியாகவே இருந்தவர்கள். நீங்கள் உமரே பாபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தால் அவர்கள் சஹாபியாக இருந்தது சுமார் கிட்டத்தட்ட 17 அல்லது 18 வருடங்கள் மாத்திரம்தான். 5 வருடங்கள் அவர் ஆரம்ப 5 வருடம் இஸ்லாத்துக்குள்ளே வர கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியே முர்தபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற ஒரு சில சஹாபாக்களுக்கு தான் தன்னுடைய வாழ்நாளில் 23 வருட காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில் நபியுடைய வஃபாத்து வரைக்கும் அந்த பாசறையில் சஹாபியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்த ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பெயர் அபூ யஸீத். ஒரு தாபிர் நபியை கண்டில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாத ஒரு சஹாபி, ஒரு மனிதர் அந்த சபைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொன்னார்கள், ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா அபா ஸைத், ஏ அபூ ஸைதே, லவ் ரஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருப்பார்கள் என்றிருந்தால் லா ஹப்பத், நிச்சயமாக உன்னை அவர்கள் நேசித்திருப்பார்கள். நீ நேசித்திருக்கிறாய் என்பது அது சந்தேகம் இல்லை, நீ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை நேசித்திருக்கிறாய் என்பதில் ஐயமில்லை, அது நிச்சயமாக வெளிப்படையானது. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கண்டிருந்தால் அவர்கள் நேசித்திருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரே, உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், என்னுடைய இதே நிலையில் என்னுடைய வியாபாரம் இருக்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கை இருக்க, என்னுடைய இல்லற வாழ்வு இருக்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு இருக்க, செய்ய வேண்டிய பாவங்கள் எல்லாம் நான் ரகசியமாக செய்து கொண்டிருக்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் என்னை கண்டால் நேசிப்பார்களா, என்னை கண்டால் என்ன சொல்லுவார்கள்? 23 வருட காலம் நபியா சஹாபியாக இருந்த ஒரு சஹாபி சொல்றார், ஒரு தாவியை பார்த்து, லவ் ரஆக்கல் அஹப்ப, உன்னை கண்டிருந்தால், உன்னை பார்த்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை நேசிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வலஅஸ்அ லக இலா ஜன்பிஹி, அவர்களை உனக்கு பக்கத்தில் உட்கார அடித்திருப்பார்கள். மற்றவர்களை ஓரமாக்கிவிட்டு அவனை அழைத்து அவருக்கு பக்கத்தில் உட்கார வைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர் நபியை பின்பற்றினார், அந்த அளவு நபியினுடைய மஹப்பத்தை, நபியினுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதில் அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல ரெண்டு விஷயம் இருக்கவே ஒன்று இருக்கிறது, சஹாபாக்களுடைய பெயரை சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லுகிறோம், அல்லாஹ் அவரை கொண்டு பொருந்து கொள்வானாக. அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்து கொண்டார்களா? ஒன்றிருக்கிறது ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்திக் கொள்வானாக. இன்னொன்று இருக்கிறது, அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொள்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதூ அன், சுப்ஹானல்லாஹ், ரலியல்லாஹு அன், நாங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறோம். அதுல யாருக்கும் ஏறாது, வேறெந்தும் இல்லை எங்களுக்கு வழி. அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனைத்தான் தொழ வேண்டும், அவனுடைய கலாமைத்தான் ஓத வேண்டும், அவனுடைய சட்டத்தை தான் நாங்கள் அமல்படுத்த வேண்டும், எங்களுக்கு எங்கேயும் ஓடிப்போக முடியாது. அப்படி ஓடி போவதாக இருந்தால் வானம் பூமி இல்லாத இடத்துக்குத்தான் போக வேண்டி வரும், வானம் பூமி இல்லாத உலகத்துக்குத்தான் போக வேண்டி வரும். வானம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ, அந்த ஆட்சிக்கு கீழ் அல்லாஹுக்குத்தான் வழிபட வேண்டும். அதில் எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டோம், அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்திக் கொண்டானா? அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா? அல்லாஹ் எங்களை மீது திருப்தி அடைந்திருக்கிறானா? என்னுடைய வியாபாரத்தை பார்த்தால் அல்லாஹ் சொல்லுவானா, குர்ஆன்ல சொல்லப்பட்ட வியாபாரம் என்னுடைய வியாபாரம் என்று சொல்லி? என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை பார்த்துவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய குர்ஆனில் சொன்ன குடும்ப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? அல்லாஹ் பொருந்தி போடுவானா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதல்ல, நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டும், நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது பார்த்தால் அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவானா? சந்தோஷப்படுவானா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கபருக்கு முன்னால போய் நிற்கக்கூடிய நேரத்தில் மாத்திரம் அல்ல, எங்களுக்கு அவர்கள் நபி, நாங்கள் எங்கிருந்தாலும் சரி அவர்கள் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், யாரே இந்த தீனை விட்டுவிட்டு பிறவுகள் காட்டி வேறொரு மாற்றத்தை வேறொரு கலாச்சாரத்தை தன்னுடைய மார்க்கமாக ஆக்கிக் கொள்வார்களோ? இன்று நம்மள எத்தனையோ பெயர், நம்மள எத்தனையோ பெயர் தீனை பிரித்து விட்டோம், தீனை பங்கு போட்டு விட்டோம். எனக்கு இந்த பகுதி ஏதும் அந்த பகுதி ஏதாது, அனைத்தையும் செய்ய வேண்டும். தொழுகைக்கு வந்தால் முஸ்லீம்கள், ரபீஉல் மாதம் வந்துவிட்டால் நபியுடைய முஹஜ்ஜீன்கள், இதே போல ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு பெயர் நாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கல்யாணம் என்று வந்துவிட்டால், குறுக்கள் வாங்கல் வந்துவிட்டால், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்துவிட்டால், பிறருடன் நடக்கக்கூடிய உறவுக்கு வந்துவிட்டால், மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்துவிட்டால் நாங்கள் சொல்றோம் இதெல்லாம் பேச வேண்டாம். வியாபாரத்தில் மார்க்கத்தை கொண்டு வர வேண்டாம், குடும்ப வாழ்க்கையில் மார்க்கத்தை கொண்டு வர வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், எதற்கு மத்தியிலும் பிரிக்க வேண்டாம், அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். இதை அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தெரியாது, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பது போன்றே அல்லாஹுடைய ரசூல் எங்களை நேசிக்க வேண்டும். அந்த முஹப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா? அந்த முஹப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா? நாங்கள் நேசிக்கிறோம் அந்த நபிகளுடைய கபரை அல்லாஹ் பிரகாசப்படுத்தி வைப்பானா, ஒளிமயமாக்கி வைப்பானா, அவருடைய தர்ஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி வைப்பானா, நம்முடைய சலவாத்தையும் சலாமையும் அந்த நபிக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து வைப்பானா? அந்த நபியுடைய முஹப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கியது போன்று அல்லாஹுவே அந்த நபியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயா? அன்புக்குரிய சகோதரர்களே, அது போக இன்பம் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் ஒரு போகம் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடியான நிலையில் வாழ வேண்டிய கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாடறிந்த உண்மை நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சில விடயங்களை கொண்டு சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் உங்களை சோதிப்பேன், பல வகையில சோதிப்பேன், பல வகையான சோதனைகள் வரும். தனிப்பட்ட வாழ்வுக்கே பட்ட சோதனைகளை போன்று சமூகத்தின் சோதனைகள் வரும். வலதமுழுவன்னக்கும் விஷயம் அல்லாஹ் முதலாவது சொல்கிறான், நம்மளை சோதிப்பதற்கு இருக்கக்கூடிய முதலாவது டூல்ஸ், முதலாவது அம்சம் பயத்தை கொண்டு சோதிப்பேன். பயம், பயம் எல்லாருக்கும் ஒரு வகையான பயம், என்ன நடக்கப் போகுது, இப்படி போனா என்ன நடக்கும், இப்படி போன என்ன ஆகும். அன்புக்குரிய சகோதரத்தை, பிரச்சினைகளை பற்றி பேச வேண்டும். பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரெண்டு விடயத்தை யோசிங்கோ. இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு? 1200 வருடங்கள் இந்த நாட்டில் காம் பீஸ், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமாக சகோதரர்களை போன்று பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், பெரும்பான்மை சமூகம் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே நாட்டில் வாழ்ந்த எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன காரணம்? இதை முதலாவது தேடிப்பாருங்க. இரண்டாவது தேடுங்கோ, இந்த வந்திருக்கக்கூடிய நோய் இதற்கு எப்படி எங்களுக்கு வெளியே வரலாம், இதை விட்டு வெளியே வர்றதற்குரிய வழி என்ன, அந்த வழியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்களா, அதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய நிலையை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் யோசிந்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, படை மிக தாழ்மையாக இந்த நாளையில கேட்டுக் கொள்கிறேன், இந்த விஷயங்களை நான் எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். வெறுமனே ஒரு பேச்சாக, வெறுமனே ஒரு பயானாக ஆக்கிக் கொள்ளாமல் இந்த விடயங்களை வாழ்க்கையில அமுல் செய்ய நாங்கள் முயற்சிப்போம். இதை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும், இதை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். பயத்தை கொண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வர்த்தகம் இல்ல, வியாபாரம் இல்ல, நாங்கள் கொழும்புல வாழ்கிறோம், மாஷா அல்லாஹ் திண்டத்திற்கு சாப்பாடு இருக்கிறது, வெள்ள பெருக்கத்தினால் வெள்ள அழிவினால் வாழக்கூடிய மாறி பாதிக்கப்பட்ட மக்கள் அகதி முகாம்கள் எப்படி வாழ்கிறார்கள், அங்க போய் நாங்க முஸ்லீம்கள் பௌத்தர்கள் ஹிந்துக்கள் என்று பார்க்க மாட்டோம். மனித நேயம் படைத்த மக்களாக மனித உணர்வுடன் மனித நேய உணர்வுடன் அந்த மக்களுக்கு உதவி செய்வோம். உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்கோ, எங்க வீட்டுல எந்த மகள்ட எந்த மகண்ட கல்யாணத்துல சேவை பண்ணக்கூடிய சாப்பாடு இது இந்த வெள்ளத்தில் அழிந்து இது கட்டப்பட்டுக் கொண்டு அகதி முகாம்கள் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தா அந்த மக்கள் இந்த சாப்பாட்டை எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த சாப்பாட்டை மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க, இந்த மக்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு என்ன துவா செய்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க நினைச்சுக் கொள்ள வேண்டாம், எங்களுடைய சொசைட்டியில நாங்கள் வாழக்கூடிய இந்த சிறுபான்மை சமூகத்தில் வெறுமனே 10 வீதம் தான் அன்றாடம் அன்றாட வாழ்க்கையில என்ஜாய் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, குளிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. 90 வீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில கொண்டு வாங்க சிற்ப சித்தி, எளிமையான வாழ்வு, எளிமையான நிக்கா, எளிமையான திருமணம். நான் உங்களுக்கு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், திருமணம் இப்படிப்பட்ட திருமணங்கள்ல பங்கெடுக்கவும் கூடாது, இப்படிப்பட்ட திருமணங்கள்ல பங்கெடுக்கவும் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன லா யஷ்ஹதுன அஸ்ஸூர், சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்து, சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்து. அல்லாஹ் சொல்றான், முஃமின்கள் வ இபாதுர் ரஹ்மான், யாரு தெரியுமா, பாவமான விடயங்கள் நடைபெறக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு கர்மத்திலும் பங்கெடுக்கவும் மாட்டார்கள். அங்கே சமூகம் இருக்க மாட்டார்கள், அங்கே சாட்சி அளிக்க மாட்டார்கள், அங்கே பிரசண்டாக மாட்டார்கள். எந்த இடத்தில் பாவங்கள் நடக்கிறோ அந்த இடத்துக்கு போக மாட்டார்கள். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது, தஸ்ரீர் குர்துவி, தஸ்ரீர் கசீர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, தஸ்ரீர் அதாவது இதே போன்று மஹாரிமுல் குர்ஆன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்துக்குரிய அர்த்தங்களை பரப்பி பாருங்கோ, எந்த இடத்தில் மது பங்கு வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நடக்கிற பங்கன்ல பங்கெடுக்க கூடாது. எந்த இடத்தில் ஆண் பெண் கலப்புறம் இருக்கிறதோ அந்த இடத்தில் போய் எங்களுக்கு சேர முடியாது. எந்த இடத்தில் இசை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ரூமுள்ளுக்கு, அந்த கல்யாண அந்த ஹஜ்ரத்து பைத்து என்று துவா கேட்கிறாரு, மேல இருக்கக்கூடிய லவ் ஸ்பீக்கர்ல அந்த சவுண்ட் சிஸ்டத்துல அந்த 24 hours அந்த மியூசிக் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்களோட காலுக்கு கேட்டோ கேட்க இல்லையோ அந்த மியூசிக் ஓபகாது. இதுக்குள் என்ன துவா, இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்ல பங்கெடுக்க கூடாது. மிக தெளிவாக சொல்லுகிறேன், வசீரத்தோட சொல்லுகிறேன், நாங்க இதை போய்கோட் பண்ணாத வரையில இந்த சமூகத்தில் அறிய மாட்டாது, சமூகத்தை அறிய மாட்டாது. 1000 பேரை கூப்பிட்டு 2000 பேரை கூப்பிட்டு நாங்க என்ன செய்வோம் என்றால் ஒரு சோ காட்டுகிறோம். அல்லாஹுடைய அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்கிறோம். அல்லாத அதிருப்தி மட்டுமல்ல, அந்த ரோட்ல போகக்குள்ள என்ன மக்கள் பதுவா செய்வாங்க, என்ன மக்கள் பதுவா செய்வாங்க, இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு வாங்கோ. முதலாவது வாழ்க்கையில அங்குக்குரிய சகோதரே, பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கோ. நாங்க இருக்கக்கூடிய நெருக்கடியை விட்டு வெளியே வர வேண்டுமா, முதலாவது பாவத்தை குறைப்போம். சமீபத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பல ஆண்டுகளுக்கு போக தேவையில்லை, ஒரு 3-4 மாதங்களுக்குள்ள இந்த நாட்டில முஸ்லீம்களாகிய நாங்கள் எப்படிப்பட்ட விடயங்களுக்கெல்லாம் முகம் கொடுத்திருக்கிறோம். ஒரு பெண், இஸ்லாமிய பெண், ஒரு முஸ்லிம் பெண் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு பெண் சொல்லுகிறாள். இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு கொடுத்த ரிப்போர்ட், இன்டர்நேஷனல் மீடியாவில் சொல்லுகிறாள், இந்த நாட்டில் இந்த இலங்கை திருநாட்டில் விபச்சாரம் ஜினா அது லீகலைஸ் பண்ணப்பட வேண்டும், சட்ட ரீதியாக அது கொண்டு வரப்பட வேண்டும், ஆறும் என்ற லைசன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தாதான் அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு கிறிஸ்துவ பெண் சொல்லவில்லை, ஒரு பௌத்த பெண் சொல்லவில்லை, ஒரு முஸ்லீம் பெண் சொல்லுகிறாள். சுபஹானல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை மட்டும் பேச வேண்டாம். நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் ஒரு பெண் அவள் செய்த தவறு என்று சொல்லி தவறு நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு நாட்டில் அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் ரெண்டு விடயத்தில் உறுதியாக இருக்கிறோம், கொலைக்கு கொலை என்பது குர்ஆனுடைய சட்டம், அது மாற்றப்பட முடியாது. ஆனால் எல்லா கொலைக்கும் அல்ல, கொலைய மூணாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தவறுதலாக நடந்த கொலை, ஒன்றிருக்கிறது தவறும் தவறும் மனமுரத்தும் சேர்ந்திருக்கிறது. புக்ஹாக்கள் குரான ஹதீஸ மையமாக வைத்து அதைகளை பிரித்திருக்கிறாங்க. ஒன்று தவறுதலாக நடந்த கொலை, ஒரு வாகனம் பயிற்சி ஆக்சிடென்ட் பட்டு ஒருத்தர் மௌத்தாகித்தாரு, இது தவறு, இதுக்கு கொலை அல்ல, இதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை இஸ்லாம் பேசியிருக்கிறது. இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாடுறீங்க ஆனா கொலை செய்ய நாட இல்ல, அது கொலையாகிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அந்த ரெண்டு பேருக்கு இடையில பேசி விளக்குறாங்க, சமாதானம் செய்ய போறாங்க, கொஞ்சம் தள்ளி விட்டாங்க கையால, அவரு சட்டத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டு சட்டத்தில் கூட அமெரிக்காவில் இருக்கிறது, யுனைடெட் ஸ்டேட் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனே, வாயில பந்தபடி பேச வேண்டாம். இன்றைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க பார்ப்போம், ஒரு முஸ்லிம் என்ன பேசியிருக்கிறார், ஒரு முஸ்லிம் என்ன பேசியிருக்கிறார். மாற்று மருத்துவர்கள் தெரியாதனத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக, அவர்களுக்கு விளம்பது இல்லாமல் சரியாவுடைய சட்டத்தை குறை சொல்லலாம், கனிவா சொல்லி தன்னை முஸ்லீம் அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னை தானும் முஸ்லீம்களை ரிப்ரஸண்டேட்டிவ் பண்ணக்கூடிய ஒருவர் என்று சொல்லிக்கொண்டு, அன்பான சகோதரே, பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய சட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய பூமியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாழ்க்கை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது சம்பவம். நேற்று பத்திரிகையை பாருங்கள், நேற்று பத்திரிகை கிண்ணியாவை சேர்ந்த ரெண்டு பெண்களை கொழும்பு மருதான போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது, பிடித்திருக்கிறாங்க. என்ன என்று சொன்னால், அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் வயது 17. ஒரு முகவர் வெளிநாட்டு கார்த்தை அனுப்பக்கூடிய ஒரு முகவர் அந்த ரெண்டு பெண்களையும் இன்னொரு பெண்ணின் ஊடாக கிண்ணியாரிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு என்று சொன்னால், டாக்குமெண்ட் செஞ்சு, நல்ல டாக்குமெண்ட் செஞ்சு அவர்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல முஸ்லீம் என்ற வார்த்தை இல்ல, நான் நினைக்கிறேன் கிண்ணியா என்று சொல்லும் பொழுது அது முஸ்லீம் ஆக இருக்கிறேன். 17 வயது சிறுமி, 17 வயது குழந்தை, இவர்களை அனுப்பியாவது மற்றவன் ரத்தத்தை குடித்து சரி, மற்றவனை கொலை செய்து சரி, மற்றவனுக்கு துரோகம் செஞ்சு சரி, நான் பணம் சம்பாதிக்கோணும், எந்த தாக்கத்தை பூர்த்தி செய்யணும், எந்த அச்சீவ்மெண்ட் நான் அடையணும் என்று சொல்லக்கூடிய சொசைட்டியாக நாங்கள் மாறிவிட்டோமா, அன்புக்குரிய சகோதரே, இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில். அன்புக்குரிய சகோதரே, நான் சென்ற கடமை சுட்டிக்காட்டி வெளிநாடுகளுக்கு நாங்க எங்க பெண் குழந்தைகள் அனுப்புறோம், எங்கட கை தெரியல என்று நீங்க சொல்ல ஏலும், இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு சகோதரியை போல, அந்த பெண்ணுடைய கற்பை பாதுகாத்தால் தான் என்னுடைய சமூகத்தை எனக்கு பாதுகாக்க முடியும். என்னுடைய பெண், இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய கற்பை பாதுகாத்தால் தான் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். அன்புக்குரிய சகோதரே, அன்பாக தெரியாமே நடப்பது என்ன நாங்கள் நினைக்கிறோம், பயம் வந்துட்டு அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம், அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம். ஒரு நாளைக்கு தயவு செய்து போக வேண்டாம், தயவு செய்து போக வேண்டாம். ஒரு நாளைக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்ல போய் பாருங்க பார்ப்போம், இது உள்ளுக்கு போறவங்க யாரு, எங்கட முஸ்லீம் பெண்கள் என்ன காட்சியில போறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, முந்தி போகக்குள்ள டிரஸ் கோட மாட்டிக் கொள்வாங்க, தன்னை முஸ்லீம் என்று காட்ட மாட்டாங்க, தன்னை முஸ்லீம் என்று காட்டாம தலையில் உள்ள முந்தானியை கலத்தி நாட்டில் போட்டுக் கொள்வாங்க, போட்டிருக்கிற அபாயாவை கலத்தி அப்படியே சுருத்தி அதை எங்கேயாவது வச்சு கொள்வாங்க. ஆனா அந்த காலம் கடந்தேறிவிட்டது, அந்த காலம் போய்விட்டது. இது எப்படி என்று சொன்னா, அந்த செஷன், அந்த அபாயாவை போட்டுக்கொண்டு, அந்த ஸ்டாப்பை கட்டிக்கொண்டு, கழுத்துல கையில நூல் கட்டின ஒரு வாலிபருடன் இன்றைக்கு பட தியேட்டர்ல போய் படம் பார்க்கக்கூடிய சமூகத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். இதெல்லாம் நடக்குது, யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியும். ஆனா யாராவது ஒருத்தர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டா, யாராவது ஒருத்தர் எங்கேயா பேசிட்டா, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சத்தம் வச்சுட்டா, அதை பத்தி எல்லாரும் ஈமெயில் அடிக்கிறாங்க, அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அதை பத்தி எல்லாரும் கவனிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், எங்க சமூகத்துடைய சீரழிவுக்கு யார் பேசுவது, எங்க சமூகத்துடைய சீரழிவு யார் கிடைப்பது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்க சைட்ல தவறு இருக்கிறது, எங்க சைட்ல மிஸ்டேக் இருக்கிறது, எங்க கல்யாணங்கள் எப்படி, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டினேன். ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாங்க கல்யாணம் செய்யலாம், நாங்க திருமணம் செய்யலாம், நாங்க நினைக்கிறோம் எங்கட கல்யாணம் தானே, எங்கட கல்யாணம் என்றா நீங்க செலவழிக்கிறீங்க, முஸ்லீம்கள் வந்து சாப்பிட்டு போறாங்க, அதுக்கு இடப்பட்ட அத்தனை விஷயத்தையும் செய்யறது மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்கள். உங்களோட கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அக்கவுண்டனுக்கு தெரியும், ஓஹோ இந்த நாட்டு முஸ்லீம்கள் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க, அவர் நாளைக்கு பத்திரிகைக்கு கொடுக்கலாம், அவர் நாளைக்கு இணையதளத்துல போடலாம், முஸ்லீம்கள் இந்த நாட்டில் சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க, எங்க சமூகத்துல எத்தனை பேர் வாடுறாங்க, எங்க சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க எத்தனை வீதம் தக்கத்துறீங்க, இன்கம் டாக்ஸ் செலவு கட்டுறீங்க, அதையும் பார்க்கலாம். அதுக்குரிய சகோதரே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கோ, அல்லாவுக்கு மாறு செய்ய வேண்டாம், அல்லாவுடைய கட்டளைகளை புறக்கணிக்க வேண்டாம், செய்த பாவத்துக்கு தௌபா செய்யும். வாழ்க்கையில் எங்களுக்கு அறிவு கல்யாணம் செய்யவில்லை, நீங்க உங்களை கல்யாணம் செய்து கொண்டுட்டீங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அல்லாவின் பக்கம் கையேந்துவது, இறைவனின் பக்கம் முகத்தை திருப்புவது, பாவத்துக்கு தௌபா செய்வது. பாவத்துக்கு தௌபா செய்வது என்று சொன்னா வாழ்க்கையில ஞாபகத்துக்குங்கோ, சதக்கா கொடுக்கிறது நன்மையான கர்மம் தான். ஒரு சம்பவம், சம்பவம் ஹதீஸா வந்திருக்கிறது, கிதாபுகள் வந்திருக்கிறது. ஹனீஃபா உமையாற்றினுடைய ஆட்சி காலத்தில் தோன்றின ஒருவர் தான் சுலைமான் அப்துல் மலிக். இவர் ஒரு ஹனீஃபாவாக இருக்கிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் மதீனா முனவ்வராவுடைய கவர்னராக இருந்தவர் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நாள் ஹஜ்ஜ முடித்துக் கொண்டு சுலைமான் வாராறு மதீனாவுக்கு, மதீனாவில் வந்து என்ன செய்தார் என்று சொன்னா, ஜியாரத்தை முடிச்சு கொண்டு அவர் நேரே போனார் எங்கேன்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே பாலைவனத்துக்கு போம் என்று சொல்லி பாலைவனத்துக்கு தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு போன சந்தர்ப்பத்தில், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தெரியாதே, அங்க வச்சு திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது, மின்னி வெட்டுகிறது, அடை மழை மின்னி வெட்டிக் கொண்டிருக்கிறது. சுலைமான் பயந்து விட்டார். சுலைமான் சொன்னாரே, உமர் பின் அப்துல் அஸீஸ் பார்த்து 100,000 திர்ஹம் சதக்கா கொடுக்க நியத்து வச்சு போனார். 100,000 திர்ஹம் சதக்கா கொடுக்க நியத்து வச்சு போன்னு சொன்னாரு. அப்ப உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுலைமான பார்த்து கேட்டாராம், அவல அதுல்லுக அல அஃபலின் தாலிக், ஹலீஃபா அவர்களே இப்ப செய்யறதுக்கு இதை விடவும் நல்ல ஒன்று இருக்கிறதாக சொல்லி தருவான்னு கேட்டாங்க. 100,000 திர்ஹம் கொடுக்கிறது லேசி, சதக்கா கொடுக்கிறது லேசி, சதக்கா கொடுக்கிறது ஈசி. அவர் சொன்னாரு, இதை விட நல்லதொன்று சொல்லி தரவா, மக்களிடத்தில் அநியாயமாக, மக்களிடத்தில் ஹராமான முறையில் எந்த பணத்தை எல்லாம் உங்களோட பெற்றோர்கள், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த அரசியல் தலைவர்கள் எடுத்தாங்களோ அந்த பொருளை திருப்பி கொடுத்தோ, இது நீங்க கொடுக்கிற சதக்காவது நல்லது சொன்னாங்க. நாங்க உங்களுக்கு சொல்றோம், பள்ளி கட்டத்துக்கு முந்தி மாநாட்டு வாங்கின சீன் அந்த திருப்பி கொடுங்க, உண்டு மதசாத்திற்கு கொடுக்கிறது தாயத்தம், ஆனா கடனை கொடுத்த விருப்பம் இல்லை. கடனால் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செய்ய விருப்பம், ஆனா கடனை கொடுத்த விருப்பம் இல்ல. கடனை திருப்பி புரிந்த வந்து இரண்டாவது ஹஜ் செய்வோம், பரவாயில்ல ஹஜ்ஜு கூட இல்ல கடன் இருக்க வேண்டியிருந்தா. எனவே அன்புக்குரிய சகோதரே, ஹராத்தை விட்டு வெளிய வாங்கோ, பாவத்தை விட்டு தௌபா செய்யோ, இருக்கிறத திருப்பி குறுந்தோ, ஹலாலாக்குங்கோ. இந்த சமூகத்தை திட்டக்கூடிய நெருக்கடியை விட்டும் அல்லாஹ் எங்களை வெளியும் வெளியே கொண்டு வந்து எங்களை லேச சிறப்பாக்கி இவ்வளவு நாளும் இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் எங்களை சந்தோஷமாக சுபீட்சமாக வாழ வைத்தது போன்று இதற்கு பிறகும் அல்லாஹ் எங்களை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்து For more lectures, visit slhub.com.